தாவுக்கரசர் சமண சமயத்துக்கு போயிட்டார், திரும்பி வந்து விட்டார். திரும்பி அரசன் அழைத்தான் சமண மதத்திற்கு. இவர் நாமார்க்கும் குடியெல்லாம் பாடினார் என்பது உங்களுக்கு நினைவில் இருக்கும். பந்தமன் சொன்னா, உங்களை அழைச்சுக்கிட்டு நாங்க போகலன்னு சொன்னா எங்களுக்கு தண்டனை கிடைக்கும் சுவாமி அப்படின்னு சொன்ன. சுவாமி நினைத்தார், நம்மளால அவங்களுக்கு துன்பம் வேண்டாம்னு போயிட்டார். போன போதுதான் அவன் சுண்ணாம்பு கலவாயில தூக்கி போட்டான். நஞ்சு கொடுத்து சாப்பிட சொன்னா யானையை விட்டு அவரை இடற செய்தான். தேவதானா இது? சமணர்களுக்கு பௌத்தர்களுக்கு கொல்லாமைதான் முக்கியமான விரதம். ஆனால்தான் கையில ஒரு மயிர்பீலிகை வச்சிருப்பான். அதனால இப்படி இந்த கீழே ஏதாவது எறும்பு செத்து கூட போகுது கால் பட்டுன்னு சொல்லி மயிர்பீலிகையினால இப்படி கூட்டி விட்டு அது மேல நடப்பான். எறும்ப கொன்னா பாபம், ஈய கொன்னா பாபம்னு சொல்லிட்டு ஒரு மனிதனையே கொல்ல பாக்குறான். தவறு நடந்த இடம் இதுதான். அது தவறு அல்லவா? அப்ப எறும்ப கொன்னா பாவம், ஈய கொன்னா பாவம்னு ஒரு மனிதனையே கொல்ல பாக்குறிய. அதனால இந்த சமுதாயத்துக்கு பெரிய இழுக்கு வந்தது. யானையை விட்டு இடரத்தை தான் அப்ப சொல்லிவிட்டார் சுவாமி. நாம் சிவனுக்கு சொந்தக்காரன் அப்படின்னே சொல்றாரு இந்த பாட்டு. ஆமா, சுண்ணவன் சந்தன சாந்தும் சுடர்த்திங்க சூடாமணியும் வண்ண உரிவை உடையும் வளரும் பவள நிறமும் அண்ணல் அரண்முரன் ஏறும் அகலம் அழாய அறவும் திண்ணன் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம். அவனுக்கு சொந்தக்காரனா. நாம எப்பவாவது இந்த திருவொற்றியூர்ல இருக்கிற சிவனுக்கு நாம சொந்தக்காரன் சொன்னது உண்டா? எப்பவாவது இந்த கபாலிக்கு நான் சொந்தக்காரன் சொன்னது உண்டா? அல்லது கபாலியை பார்த்து எங்க அப்பா தான் அவன் அப்படின்னு நம்ம சொன்னது உண்டா? தேவாரத்துல அம்மையே அப்பா, அப்பன் நீ, அம்மை நீ என்றெல்லாம் வருகிறது, நமக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த சிவனை பார்த்து இவன் தான் என்னுடைய தகப்பன் அப்படின்னு நம்ம சொன்னது உண்டா? இல்ல, சொல்லல. நான் கூட சொல்லல இல்லையா. ஆனா நாமக்கரசர் என்ன சொல்றார்? அவனுக்கு சொந்தக்காரன்னா. அதனால அஞ்சு வகை யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு 22 தடவை சொல்றது. கடைசி பாட்டை சொல்றேன். நரம்பழு கைகள் பிடித்து தங்கை நடுங்க மறையை உரங்களெல்லாம் கொண்டு எடுத்தாம் ஒன்பதும் ஒன்றும் அலர வரங்கள் கொடுத்தருள் செய்வான் வளர்வொழி வீரத்தன் தூண்டு நிரம்பு கெடிய புனலமும் உடையார் ஒருவர் தமர்னாம். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. 22 தடவை அந்த வார்த்தை வருகிறது. அந்த யானை அவரை கொல்லாமல் யாரை ஏவினானோ அவனையே போய் அடித்தது என்று வரலாறு. அது அப்புறமா பார்த்தோம். அப்படி இந்த அற்புதமான திருப்பதிகம் 4 திருமுறையில் இருக்கிறது. அடுத்தது ஒரு திருப்பதியும் நாம எண்ணி பார்ப்போம். நமக்கெல்லாம் தெய்வம் கைலாயமலையில் இருக்கிறான். முன்ன எல்லாம் கைலாயமலைக்கு போறது மிக சிரமம். இன்னைக்கு பணம் இருந்தா போயிடலாம். பணமும் உடலிலே வசதியும் உடல் வலிமையும் இருந்தால் போய்விட முடியும். கைலையில இருக்கிற கடவுள் தான் இங்க பூமியில வீற்றிருக்கிறான் அப்படின்னு நாவுக்கரசர் ஒரு திருத்தாண்டக பகுதியே பாடி வச்சிருக்க. திருத்தாண்டக பகுதின்னு வரும்போது நான் உங்களுக்கு அதை சொல்லி காட்டுவேன். அந்த பதிகத்தை நான் எழுதிக்கிட்டே இருந்தேன். என்னடாது, இந்தந்த ஊர்ல எல்லாம் கடவுள் இருக்கிறா, இந்தந்த ஊர்ல எல்லாம் கடவுள் இருக்கிறான்னு இருக்கே, இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற கடவுளை பத்தி அவர் சொல்லலையே, நாம அதை வணங்கிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைச்சேன். கடைசியில என்ன எழுதி வச்சிருக்கிறார் தெரியுமா அப்பர் பெருமான்? நான் நினைத்ததற்கு விடை அந்த பதிகத்தின் இறுதியிலே வருகிறது. அந்த வரிய பார்த்த உடனே கண்ணால தள்ளி விட்டு அழுது. ஏதேதோ ஊர்களை சொல்லிவிட்டு போய் கடைசி அவர் சொல்றாரு, எத்தானத்தும் சிவனை காணலாமே அப்படின்ட்டார். எந்த கோயில்லையும் நீ சிவனை பார்க்க முடியுமாடா அப்படின்னு சொல்றாரு. ஆக பாடல் பெறாத கோயிலா இருந்தாலும், சின்ன கோயிலா இருந்தாலும், பெரிய கோயிலா இருந்தாலும் கும்பிட்டு விட்டோம்னா கைலாயநாதன் அங்கே இருக்கிறான் என்று நாம எண்ணிக்கொள்ளும். இருந்தாலும் சிறப்பாக அவன் இருக்கிறது கைலாயமலை. அதை பார்க்கணும்னு நினைச்சார் அப்பர் பெருமான். நடந்து நடந்து போனார், கால்கள்லாம் தேய்ந்தது. உந்தி உந்தி போனார், மார்பெல்லாம் தேய்ந்தது. சதையெல்லாம் தேய்ந்தது, கை கால்கள் எல்லாம் தேய்ந்தது. உணர்வற்று ஒரு இடத்துல படுத்திருக்கிறார். அங்கே ஒரு மகரிஷி வந்தார். ஏப்பா கை காலெல்லாம் தேஞ்சி போச்சு, சதையெல்லாம் போயிடுத்து, வயசான நீ இந்த மலையில வந்து ஏன் கிடக்குற அப்படின்னு கேட்டார். நான் கைலாய மலையை பார்க்க போ. அது முடியுமாப்பா, இந்த நிலையில நீ அங்க போக முடியுமா? பேசாம திரும்பி போப்பா. அட உனக்கு என்னையா இதை பத்தி? நான் போவேன், நாவுக்கரசர் அப்படியே எழுதியிருக்கிறார், உமக்கு என்ன கடன், நான் போக போறேன் அப்படின்னு. அப்பதான் சிவன் தன்னுடைய உருவத்தை மாற்றிக்கொண்டு வான் உலகத்திலிருந்து சொன்னான் என்று தெய்வ கேட்கிறார் பெருமான் எழுதியிருக்கிறார். பின்னிலே மறைந்தருள் புரி வேதநாயகனே, கண்ணினால் நின் திருக்கையில் இருந்த கோலம் நன்னி நான் தொயழ நயந்து அருள் புரி என்று என்றார் என்று அந்த பாட்டு அசரீதியாக சொன்னான். அப்ப சொன்னான், நீ கைலாய மலைக்கு போக வேண்டாம், பக்கத்தில் இந்த தீர்த்தத்துல மூழ்கு, ஒன்னு கைலாய மலையை காட்டி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த தீர்த்தத்துல மூழ்கினார். அவர் எழுந்ததுதான் திருவையாறு. எழுந்தார், எழுந்து பார்த்தார் பக்கத்தில் ஒரு கோயில். அந்த கோயில்ல அந்த கைலாய காட்சியை அவர் கண்டார். அவர் அந்த கைலாய காட்சியை கண்டதே தென்கைலாயம் என்று இப்பொழுதும் ஒரு கோயில் திருவையாற்றிலே இருக்கிறது. அவர் பார்த்த நாள் ஆடி அமாவாசை அன்று என்றும் பெரியவர்கள் குறித்து வைத்திருக்கிறார்கள். ஆனா பெரிய புராணத்தில் அப்படி இல்லை. பரம்பரையாக சொல்லுகிறார்கள், ஆடி அமாவாசை அன்றுதான் நாவுக்கரசர் அந்த கைலாய காட்சியை கண்டார் என்று சொல்லப்படுகிறது. அப்பதான் இந்த மாதர் பிறைக்கண்ணி யானை என்று ஒரு அற்புதமான தேவாரத்தை அவர் சொல்லுகிறார். சொல்லுக்கு அழகு என்று பொருள். அழகான சந்திரனை சூடி கொண்டிருக்கிறான் என்று பொருள். மாதர் பிறைக்கண்ணியானே மலையான் மகளோடும் பாடி போரோடு நீர் சுமந்தேற்றி புகுவார் அவர்கள் முகவே. யாரும் சுவடுபடாமல் அடைகின்ற போது பாதம் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே. பாதம் மடப்பிடியோடும் களிறு வருவன கண்டே கண்டே அவர் கண்டேன், அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் என்று பதினோரு பாட்டு இருப்பதாக எனக்கு நினைவு. பதினொன்னா பத்தம். இந்த அற்புதமான திருப்பதியம் அந்த கைலை மலையை கண்ட காட்சியை நமக்கு சொல்லப்படுகிறது. அந்த திருப்பதியும் இந்த நான்காம் திருமுறையில இருக்கிறது. சில இடங்கள்ல ரெண்டு பேருமாகவே சேர்ந்து வழிபட்டார்கள், தனியாகவும் போய் வழிபட்டார்கள். ஒரு தடவை அப்பர் பெருமான் திருவாரூரிலே மார்கழி திருவாதிரையின் போது இருந்திருக்கிறார். அந்த மார்கழி மாதம் தரிசனம் உங்களுக்கு தெரியும், சிதம்பரத்துல போய் பார்த்தவர்களுக்கு தெரியும். அந்த நினைவாக எல்லா ஊர்லயும் அந்த தரிசனம் நடைபெறுகிறது. இத பார்த்தார். பார்த்துவிட்டு சம்பந்தர் பெருமான் திருப்புகலூர்ல சம்பந்தர் பெருமான் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவரை பார்க்கறதுக்கு வந்தார். சம்பந்தர் பெருமான் எழுந்து போய் அவரை எதிர்கொண்டு அழைத்து, அப்பர் இப்பொழுது எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். நான் திருவாரூரில் இருந்து வருகிறேன். இன்னைக்கு திருவாதிரை, அங்க சுவாமி வீதி உலா வந்தார், கண்கொள்ளாத காட்சி, நான் அவரை கண்டேன்னு ஒரு திருப்பதியம் சொல்றார். திருப்பதிகமாகவே வருகிறது. மணிப்பொற்கவரி முறையாலே முடிகிறது. அப்பர் பெருமானை கடைசியாக ஒரு தண்டனை கொடுத்தான், அதுதான் கல்லில கட்டி கடல்ல தூக்கி போடுறோம். முதல் தண்டனை கொடுத்தான் சுண்ணாம்பு கலவாயில தூக்கி போடுறோம். நான் வெத்தலைபாக்கு போடுவேன், பாட்டுக்காரன் எல்லாரும் வெத்தலைபாக்கு போடத்தான் செய்வான். நீங்களும் பாட்டுக்காரன் ஆனா வெத்தலைபாக்கு போடத்தான் செய்வீங்க நிச்சயமா. ஏன் அப்படின்னு கேட்டா, தொண்டைக்கு அவன் வேலை கொடுக்கிறான், அபரிமிதமான வேலை. அப்படி பாடும் போது என்ன, இந்த தொண்டை புண்ணா போயிடும். காற்று நெருப்பு இது ரெண்டும் சேர்ந்துதானே சங்கீதமா வருது. வருகிற காற்றும் உடல் இருக்கிற நெருப்பும் சேர்ந்துதான் அது ராகமா வருது. அது பாடும்போதுதான் உங்களுக்கு தெரியும் அந்த வாயில எவ்வளவு சூடு வருகிறது அப்படின்னு. அதனாலதான் அந்த பால் இதுல குடிச்சுக்கிட்டே பாடுவான். சும்மா இருக்கும்போது எனக்கு குடிக்க சொல்லுங்க மாட்டான். பாடி இருக்கும்போது பாருங்க, நாலு டம்ளர் கூட குடிச்சு விடுவான். ஏன், அந்த கஷ்டமான தொழில் அது. ஆக என்ன பண்ணுவோம், அந்த வெத்தல் பாக்கு போட்டோம்னா அந்த சுண்ணாம்பு படுதா அது கொஞ்சம் ஆறும், அதுக்காக போடும். இந்த சுண்ணாம்பு போடும் போது கொஞ்சம் கூட போட்டோம்னா நாக்கு வெந்து போயிடும், தவறி போய் போட்டோம்னா அப்படி ஆயிடும். இத்தனை ஒன்று சுண்ணாம்பு கூட போனா அந்த நாக்கு வெந்து போகுது. ஒரு மனிதனை சுண்ணாம்பு கலவாயிலேயே போட்டான்னா என்ன ஆவாம், கொடுமையான தண்டனை. பாய்சனை கொடுத்தான், யானையை விட்டு இடத்தான், கடைசியா கல்லுல கட்டி போட்டான். கல்லு மிதந்தது என்பது உங்களுக்கு வரலாறு நிச்சயமா தெரியும். அப்போதான் சொற்றுணை வேதியன்னு அவர் பாடுறார். வாரியார் சாமி இதற்கு நல்லதோர் விளக்கம் சொல்லுவார். அது என்னாலெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் அந்த கல்லு மிதந்தது என்பதற்கு ஒரு வரலாறு சொல்லுவார் அவர். அது சொல்றதுக்குன்னே பிறந்தவர் அவர், நம்மளால சொல்ல முடியாது. நான் கல்லு மிதந்தது என்பதோடு நான் விட்டுறேன். அது அவருக்குத்தான் முடியும், அவரை போல வேற ஒருவருக்கு முடியல என்பதும் நாம எண்ண வேண்டிய ஒன்று. கடைசியாக கடலூர்ல திருப்பாதிரி புலியூர் என்று ஒரு கஷேத்திரம் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும். அந்த ஊர்ல கரையேற விட்ட குப்பம் என்று ஒரு ஊரும் இருக்கிறது. என்ன தம்பி இருக்குல்ல, கடலூர். ஆமா, ஆனா இப்போ அந்த கடல் கரையேற விட்ட குப்பம் என்ற ஊருக்கும் கடலுக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கிறது. ஒருவேளை கடல்ல இருந்து இந்த ஊர் நழுவி வந்துட்டதோ அல்லது கடல் பின்னால போயிட்டதோ எனக்கு தெரியாது. ஆனா கரையேற விட்ட குப்பம்னு ஒரு ஊர் இருக்கு. இப்பவும் கரையேறின உடனே நேர திருப்பாதிரி புலியூர் கோயிலுக்கு போறாரு அவர். நாம போயிருப்போமா, போகணுங்கிற எண்ணம் நமக்கு வருமா அல்லது முடியுமா, முடியாது. நேர திருப்பாதிரி புலியூர் கோயிலுக்கு போறார். அற்புதமான திருவிருத்தம் ஒண்ணு பாடி வைக்கிறார். பத்து பாட்டோ பதினோரு பாட்டோ இருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரிந்ததுதான். எனக்கு எந்த யுமாந்தினராய் மூன்றாய் உலகம் படைத்து உகந்தான் மனத்துள் இருக்க என்றான் சதர நன்ன. Thank you. கருவாய் கிடந்து கடலே நினையும் கருத்து உடையே
கங்கை செஞ்சடை மேல் வைத்த தீவன்னே தீவன்னே.